الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون وقال تعالى حافظوا على الصلوات والصلاة الوسطى وقوموا لله قانتين அருள் அன்புடையோ அல்லாஹ்வின் பெயரை சொல்லி இந்த குத்தா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். உங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். இறுதி தூதர் முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தினர் அவர்களை பின்பற்றிய முஃமினானவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் தஆலா என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் வசியத் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் பின்பற்றி நடக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் உரியதாக இருக்கிறது. யார் யார் எந்த நிலையில இருந்தாலும் அவர்களுக்கு மார்க்கம் அவருடைய எல்லா துறைகளிலும் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. துனியாவுடைய காரியங்களாக இருக்கலாம், அல்லது ஆகரத்துடைய மார்க்கத்துடைய விடயங்களாக இருக்கலாம். ஒவ்வொன்றிலும் யார் யார் எந்த சந்தர்ப்பங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மார்க்கத்தில் வழிகாட்டல் இருக்கிறது. உலகத்திலே நடக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், மனிதர்களுக்கு வரக்கூடிய எந்த வகையான தேவைகளாக இருந்தாலும், அதை பற்றி மார்க்கத்தில் சட்டம் என்ன என்று கேட்டால், மார்க்கத்தில் நிச்சயமாக வளமாக்க இடத்திலே அதற்கு பதில் இருக்கிறது. மார்க்கம் அவனுக்கு வழிகாட்டி கொண்டுதான் இருக்கிறது. நம்முடைய பார்வையில் சில பொழுது நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அது புதியதாக இருக்கலாம், உலகத்துக்கே அது புதியதாக இருக்கலாம், ஆனால் அதற்கும் மார்க்கத்திலே நாங்கள் பதில் தேடினால் நிச்சயமாக மார்க்கத்திலே அதற்கும் பதில் இருக்கிறது, வழிகாட்டல் இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த வகையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய எல்லா பிரச்சனைகளிலும் எல்லா தேவைகளிலும் மார்க்கம் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. மனிதர்கள் என்பவர்கள் ஒரே நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல. மனிதர்களில் சிலர் நோயாளிகளாக இருக்கிறார்கள், சிலர் ஆரோக்கியமானவர்களாக இருக்கிறார்கள், இன்னும் சிலர் வசதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், சிலர் வசதி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இப்படியாக மனிதன் பல நிலைகளில் இருக்கிறார். ஒவ்வொரு நிலைகளிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு மார்க்கம் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. எந்த ஒரு கடமையிலும் இப்படித்தான் என்ற ஒரு கடினமான நெகிழ்ந்து கொடுக்காத போக்கை இஸ்லாம் கடைபிடிக்கவில்லை. மார்க்கத்திலே கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபர்துகளில் கூட நாம் பார்க்கலாம் நெகிழ்ந்து போகக்கூடிய தன்மை இந்த மார்க்கத்திலே இருக்கிறது. இப்படித்தான் செய்தாக வேண்டும் என்ற கடினமான சட்டம் இபாதத்துகளை பொறுத்தவரையில் இஸ்லாத்திலே கிடையாது. தொழுகை நமக்கு தெரியும், தொழுகை ஒரு மனிதனுக்கு ஃபர்தாக்கப்பட்டிருக்கிறது. ஐந்து நேர தொழுகையை தொழுவது ஒரு மனிதனுக்கு ஃபர்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொழுகையை பொறுத்தவரையில் சில நேரங்களில் மனிதர்கள் சில சங்கடமான நிலைகளில் இருக்கிறார்கள், பிரயாணத்திலே இருப்பார்கள். இப்பொழுது நேரம் வரும் பொழுது அவர் தொழுதுதான் ஆக வேண்டுமா என்றால் அவருக்கென்று சில சலுகைகளை மார்க்கம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ரமலானுடைய மாதம் நொம்பு வருகிறது, ரமலானுடைய மாதம் வருகிறது. அந்த ஒவ்வொரு நாளும் பகல் காலங்களில் நோன்பு வைப்பது கட்டாய கடமைகளில் பருதுகளில் உண்டு. ஆனாலும் மனிதர்கள் ரமலான் வரும் பொழுது ஒரே நிலையில இருக்க மாட்டார்கள். சிலர் வயோதிபர்களாக இருப்பார்கள், அவர்கள் பசியில் இருக்க முடியாது. இன்னும் சிலர் நோயாளிகளாக இருப்பார்கள், நான்வெஜ் பேக்க முடியாது. இப்படிப்பட்டவர்களுக்கு மார்க்கம் இல்லை, நீங்கள் எந்த கஷ்டம் பட்டாலும் இந்த நோன்பை நோற்றுத்தான் ஆக வேண்டும் என்ற கடினமான சட்டத்தை ஏற்படுத்தவில்லை. அவர்களுக்கு என்று விசேஷமான சட்டங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் ரமதானுடைய மாதம் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு மார்க்கத்தில் வழிகாட்டல் இருக்கிறது. வசதி உள்ள ஒருவர் ஹஜ்ஜுடைய காலம் வந்தால் ஹஜ் கடமையாகிவிடும், அவர் ஹஜ் செய்ய வேண்டும். சிலர் இருப்பார்கள், அவர்களிடத்திலே பண வசதி இருக்கும், ஆனால் உடலால் பயணம் செய்ய முடியாதவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு இஸ்லாம் நீங்கள் போய்தான் ஆக வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர்களுக்கென்று வேறு வித்தியாசமான சட்டங்களை, விசேஷமான சட்டங்களை வைத்திருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படியாக எந்த கடமையை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் விசேஷமான சட்டங்கள் சங்கடத்துக்கு உள்ளானவர்களுக்கு இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இந்த வகையிலே கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகையிலும் சில விசேஷமான சட்டங்கள் இருக்கின்றன. தொழுகையில் பல கோணங்களில் நாங்கள் பார்த்தால் பல வகையான விசேஷமான பிரத்யேகமான சட்டங்கள் இருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் தொழுகையிலே நோயாளிகளுடைய தொழுகை. நோயாளிகள் எப்படி தொழ வேண்டும் என்பதற்கு விசேஷமான சட்டம் மார்க்கத்திலே இருக்கிறது. ஒரு பரதான ஒரு தொழுகையிலே நின்று கொண்டு தொழுவது, உட்கார்ந்து கொண்டு தொழுவது, சிலர் இதை நினைக்கிறார்கள் இது அவரவருடைய வசதியை பொறுத்தது, விரும்பியவர்கள் நின்று கொள்ளலாம், விரும்பியவர்கள் உட்கார்ந்து கொள்ளலாம் என்று சிலர் நினைக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மார்க்கத்தில் தொழுகையிற்குரிய ஒவ்வொரு அசைவுகளிலும் நமக்கு வழிகாட்டல் இருக்கிறது. இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படி செய்யக்கூடாது என்பதையெல்லாம் மார்க்கம் அழகாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. பரவான இந்த தொழுகைகளில் நின்று கொண்டு தொழுவது, உட்கார்ந்து கொண்டு தொழுவது, இந்த காலத்திலே ஒரு பல பல இடங்களிலும் எல்லா ஊர்களிலும் கேட்கப்படக்கூடிய ஒரு பெரும் சர்ச்சைக்குரிய ஒரு கேள்வியாக மாறிக்கொண்டு வருகிற ஒரு நிலையை நாங்கள் பார்த்து வருகிறோம். மிக வேகமாக மக்களிடத்திலே இது சம்பந்தமான அறிவுகளை கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு நிலை கூட இருக்கிறது என்பதை நாங்கள் யாரும் மறுக்க மாட்டோம். கண்ணியத்துக்குரியவர்களே, பரவான தொழுகைகள், இந்த தொழுகைகளை பொறுத்தவரையில் அவற்றில் யார் நிற்க வேண்டும், யார் அமர்ந்து கொள்ளலாம் என்பதற்குரிய சில சட்டங்களை மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஒவ்வொருவரும் நாங்கள் இங்கே இருக்கிறவர்களில் அதிகமானவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், நின்று தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை நம்முடைய மௌத்து வரைக்கும் நமக்கு தர வேண்டும். மௌத்து வரைக்கும் நம்மை ஆரோக்கியமாக அல்லாஹு தஆலா வைத்தருள்வானா. கண்ணியத்துக்குரியவர்களே, சில பொழுது இப்படிப்பட்ட தேவைகள் நமக்கு வரலாம். நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடியவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், வயோதிபர்களாக இருக்கிறார்கள், அவர்களுடைய பொறுப்பம் நமக்கு இருக்கிறது. ஆகவே இது சம்பந்தமான தெளிவை ஒவ்வொரு முஸ்லீமும் தொழுகையாலையும் பெற்றிருப்பது அவருடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. இந்த ஜுமா பிரசங்கத்தில் மிக சுருக்கமாக என்னுடைய சில சட்டங்களை நாங்கள் தெரிந்து கொள்வோம். கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகையில் நின்று கொண்டு அமர்ந்து கொண்டு தொழுவதை பொறுத்தவரையில் மார்க்கம் இதை இரண்டு வகையாக பார்க்கிறது. ஒன்று நஃபிலான தொழுகைகளுக்குரிய சட்டம், இரண்டாவது ஃபர்தான தொழுகைகளுக்குரிய சட்டம். நஃபில் என்றால் ஃபர்து இல்லாத எல்லா தொழுகைகளும், நஃபிலாக இருக்கலாம், சுன்னத்தான தொழுகைகளாக இருக்கலாம், தஹஜ்ஜுத் இருக்கிறது, காலையிலே துஹா தொழுகிறோம், முன்பின் சுன்னத்துகள் இருக்கின்றது, தராவீஹ் இருக்கிறது, இது போன்ற சுன்னத்தான நஃபிலான தொழுகைகள், இதற்கென்று ஒரு தனியான சட்டம் இருக்கிறது. நஃபிலான சுன்னத்தான தொழுகைகளில் யார் அமர்ந்து தொழ வேண்டும் தொழலாம், யார் நின்று கொண்டு தொழலாம் என்ற வித்தியாசம் கிடையாது. மார்க்கம் அதனுடைய பூர்த்தியான விருப்பத்தை தொழுகையை அளிக்க கொடுத்திருக்கிறது. தொழக்கூடியவர் விரும்பினால் நின்று கொண்டு தொழலாம், விரும்பினால் அவர் அமர்ந்து கொண்டு தொழலாம். ஆனால் கிடைக்கக்கூடிய கூலியில் பெரும் வித்தியாசத்தை மார்க்கம் ஏற்படுத்தியிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுன்னத்தான தொழுகைகளை யாராவது ஒருவர் நின்று கொண்டு தொழுதால் அதுதான் அவருக்கு சிறப்பானது. சக்தி இருக்கும் பொழுதும் அவர் சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை அமர்ந்து கொண்டு தொழுவார் என்றிருந்தால் அவருக்கு நின்று கொண்டு தொழுகிறவருக்கு கிடைக்கக்கூடிய கூலியில் சரி பாதி குறைக்கப்படும். அரைவாசி தான் கிடைக்கும். அவருக்கு 1 கோடி என்றால் இவருக்கு 50 லட்சம், அவருக்கு 2 கோடி என்றால் இவருக்கு 1 கோடி, சரி பாதி குறைக்கப்படும். ஆகவே சுன்னத்தான தொழுகைகளில் நின்று உட்கார்ந்து கொண்டு தொழுவதற்கு அனுமதி இருந்தாலும் சக்தி இருக்கும் பொழுது அதை உட்கார்ந்து கொண்டு தொழுவதா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்கள் என்றாலும் மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறது. ஆனால் கூலியில் அரைவாசி குறைக்கப்படும். பரதான தொழுகைகளை பொறுத்தவரையில் பரதான தொழுகை எப்படி கடமையோ அந்த தொழுகையின் ரக்காத்துகள் ஒவ்வொன்றிலும் நின்று தொழுவது என்பது தனியான கடமை. சூரா ஃபாத்திஹா இல்லாத ஒரு தொழுகை நமக்கு தெரியாது, ருக்கு இல்லாத ஒரு தொழுகை நமக்கு தெரியாது. அதுபோல ஒன்றுதான், ருக்கு எப்படி தொழுகைக்கு ருக்குனாக கட்டாயமாக இருக்கிறதோ, சுஜூத் எப்படி கட்டாயமாக இருக்கிறதோ, அதுபோல பரதான தொழுகைகளில் நின்று கொண்டு தொழுவதும் கட்டாய கடமை. இம்ரான் இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார். அவர் சொல்கிறார்கள், கானத் பி பவாசீர், எனக்கு மூல நோய் ஏற்பட்டிருந்தது, பைல்ஸ் ஏற்பட்டிருந்தது, தொழுவதற்கு மிக சிரமப்பட்டு கொண்டிருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் ஸஅல்துஹு அன் ஸலா, நான் ஃபர்தான தொழுகைகளை எப்படி தொழ வேண்டும் என்று கேட்டேன். அவர்கள் எனக்கு பதில் சொன்னார்கள், ஸல்லி காயிமன், நீங்கள் ஃபர்தான தொழுகைகளை நின்று கொண்டுதான் தொழ வேண்டும். உங்களுடைய நோயின் காரணத்தினால் உங்களால் நின்று கொள்ளவே முடியாத நிலை ஏற்பட்டால், அந்த சக்தியே நின்று கொள்ள முடியாத நின்று கொள்ள முடியாத ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட்டு விட்டால் உங்களுக்கு அமர்ந்து கொண்டு தொழலாம். அமர்ந்து கொண்டு கூட தொழ முடியாத நிலை உங்களுக்கு ஏற்பட்டால் பாலா ஜம்பின் உங்களுடைய விழாப்புறத்திலே நீங்கள் சாய்ந்து கொண்டு பரதான தொழுகைகளை தொழ வேண்டும் என்று அந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகை எப்படி கடமையோ பரதான தொழுகைகளில் நின்று கொண்டு தொழுவது என்பது அவனுக்கு கட்டாய கடமையாக இருக்கிறது. ஒருவர் நிற்க முடியுமான ஒருவர் அமர்ந்து கொண்டு ஒரு தொழுகையை தொழுவார் என்றிருந்தால், பரதான தொழுகையை தொழுவார் என்றிருந்தால் அந்த தொழுகையை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அவர் எவ்வளவு குசு உள்ளவராக தொழுதியிருக்கலாம், அவர் எத்தனை வருஷங்கள் தொழுதியிருக்கலாம், இதை அல்லாஹ் பார்ப்பதில்லை. அவருடைய தொழுகை மார்க்கம் சொல்கிற விதத்திலே இருக்கிறதா, இதைத்தான் அல்லாஹ் தஆலா பார்க்கிறார். சிலர் நினைக்கிறார்கள் தொழுகையை இந்திய விதத்திலே தொழுது கொள்ளலாம், எப்படியோ நமக்கு வசதியான முறையிலே நாங்கள் தொழுது கொண்டால் சரி என்று சிலர் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல, தொழுகையுடைய ஒவ்வொரு அசைவுகளுக்கும் மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. அதிலே கடமையான சில விஷயங்கள் இருக்கின்றன, அவை தவறும் பொழுது அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே எந்த உறவு எந்த விதமான சொந்த பந்தமும் கிடையாது. அவனுடைய மார்க்கத்தை அவன் சொல்கிற விதத்திலே செய்தால் அவன் ஏற்றுக்கொள்வான், இல்லை என்றால் யார் எவர் என்று பார்க்கப்பட மாட்டாது, மறுக்கப்பட்டு போய்விடும். நம்மை விட சிறந்த எத்தனையோ சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து சொல்லும் பொழுது அவர்களை அழைத்து இர்ஜி ஃபஸல்லி ஃஇன்னக லம் துஸல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். தொழுது முடித்து வரக்கூடியவர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் தொழவில்லை, மீண்டும் போய் அந்த தொழுகையை வீட்டுக் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகை அதனுடைய முறை தவறப்படும் பொழுது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். பரதான தொழுகைகளை பொறுத்தவரையில் சங்கடத்துக்குரிய நோயாளிகள் இருக்கிறார்கள். இவர்களை நாங்கள் நாலு வகையினர்களாக பிரிக்கலாம். ஒரு நோயாளி தனக்கு நோய் ஏற்படும் பொழுது தொழுகையுடைய விஷயத்திலே தனக்கு என்ன சட்டம், இந்த நாலு வகையினரிலும் நான் எந்த வகையை சார்ந்தவன் என்பதை அவர் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நாலு வகையினர்களுக்கும் சட்டம் நாலு விதமாக இருக்கிறது. முதலாவது வகையினர் யார் என்றால், அவரால் நடக்கலாம், நின்று கொண்டு இருக்கலாம், ஆனால் மற்றவர்களைப் போல பூர்த்தியாக ருக்கு செய்ய முடியாதவர்கள். இப்படி சிலர் இருக்கிறார்கள். கழுத்தில் வலி இருக்கலாம், இடுப்பில் வலி இருக்கலாம், ஏதோ ஒரு வகையிலே நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், மற்றவர்களைப் போல நிற்கலாம் நடக்கலாம், ஆனால் தன்னுடைய முதுகையை வளைத்து பூர்த்தியாக ருக்கு செய்ய முடியாது. இது முதலாவது சாரார். இரண்டாவது சாரார், அவர்களுக்கு நிற்கலாம் நடக்கலாம், ஆனால் பூர்த்தியாக மற்றவர்களை போல பூமியில் சென்று சுஜூது செய்ய முடியாதவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இரண்டு சாரார், இது முதலாவது இரண்டு வகையினர். முதலாவது நபர் நிற்கலாம், அவரால் நிற்கலாம், ஆனால் பூர்த்தியாக வளைந்து மற்றவர்களைப் போல ருக்கு செய்ய முடியாது. இப்படிப்பட்டவர்கள் இவருடைய தொழுகை எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு மார்க்கம் வழிகாட்டுகிறது. அழகாக வழிகாட்டுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் பர்தான தொழுகைகளில் நின்று தொழுவார்கள். நின்றுதான் தொழ வேண்டும். ருக்கூடிய நேரம் வரும் பொழுது அவர்கள் தமக்கு எவ்வளவு முடியுமோ, மற்றவர்களைப் போல பூர்த்தியாக வளைய வேண்டிய தேவை இல்லை, தனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நின்று கொண்டே வளைவார். அப்படி கூட வளைய முடியாத அளவுக்கு அவருக்கு நோய் இருந்தால், அவருக்கு வலிகள் ஏற்பட்டிருந்தால், அவர் தன்னுடைய கழுத்தை மட்டும் நின்ற நிலையிலேயே இருந்து கொண்டு கழுத்தை மட்டும் வளைப்பார். இதுதான் அவருடைய ருக்கு. ருக்கு முடியும் பொழுது கழுத்தை தூக்கிவிட வேண்டும். கழுத்தை கூட வளைக்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்தால் இவர் தன்னுடைய கண் பார்வையால் ருக்குடைய நேரம் வரும் பொழுது செய்கை செய்வார். அதுதான் அவருடைய ருக்கு. நேராக நிற்பார், நின்று கொண்டே இருப்பார். சூரா பாத்திஹா ஓதுவார். அதற்கு பின்னால் ஓதல்களை எல்லாம் ஓதியதற்கு பின்னால் ருக்குடைய நேரம் வரும் பொழுது கண்ணை கொஞ்சம் ருக்குடைய நீயத்திலே கீழே போட்டுக் கொள்வார். அதுதான் அவருடைய ருக்கு. துஆக்களை ஓதிவிட்டு மீண்டும் ருக்கு முடியும் பொழுது மேலே எழுகிற நீயத்திலே கண் பார்வையை தூக்கிவிட்டால் போதுமான. இரண்டாவது நபர் அவருக்கு நிற்கலாம், சில பொழுது ருக்குவை கூட செய்யலாம், பூர்த்தியாக சுஜூது செய்ய முடியாது என்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இவர்களும் நின்று கொண்டுதான் தொழ வேண்டும். சுஜூதுடைய நேரம் வரும் பொழுது ருக்குவுக்கு எப்படி வளைந்தார்களோ அவரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வளைவார், நின்று கொண்டே வளைவார். அவ்வளவு கூட வளைய முடியாது என்றால் ருக்குவிலே செய்ததை போல கழுத்தை வளைப்பார். அது கூட முடியாது என்றால் அவருடைய சுஜூதும் பார்வையின் மூலமாகத்தான், அவருடைய பார்வையை கீழே போட்டுக் கொண்டால் சரியான அவர் பார்வையினால், தன்னுடைய கண் பார்வையினால் சுஜூது செயல்படுவார். அவருடைய சுஜூது அதுதான். இந்த இரண்டு சாராரையும் பொறுத்தவரையில் இவர்களுக்கு கீழே அமர வேண்டிய அல்லது ஒரு பொருளுக்கு மேலே அமர வேண்டிய தேவையே வரமாட்டார். இப்படியானவர்கள் தான் சொல்லக்கூடிய சொல்ல வரக்கூடிய நோயாளிகளில் இப்படியானவர்கள் தான் மிக அதிகமாக இருக்கிறார்கள். இந்த ரெண்டு வகையை சார்ந்தவர்கள், பூர்த்தியாக ருக்கு செய்ய முடியாதவர்கள், பூர்த்தியாக சுஜூது செய்ய முடியாதவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒருத்தருக்கு பூர்த்தியாக ருக்கு செய்ய முடியாது என்றால் அவர் இப்படித்தான் செய்ய வேண்டும். அப்படி இல்லை, அவர் ருக்குடைய நேரம் வரும் பொழுது கீழே அமர்ந்து கொண்டால் இவர் ருக்கு செய்யவும் இல்லை, நிற்கவும் இல்லை என்றாகிவிடும். அல்லது கதிரையிலே அமர்ந்து கொண்டால் என்றால், உதாரணமாக நின்று கொண்டு தொழுதார், ருக்குடைய நேரம் வரும்போது கீழே அமர்ந்து கொள்கிறார் என்றால் அமர்வதற்கு பெயர் அல்ல ருக்கு. ருக்கு என்பது நிலையிலிருந்து வளைவதற்கு பெயர். அமர்ந்து கொண்டால் அவர் ருக்கு செய்யவும் இல்லை, அவர் நிற்கவும் இல்லை என்று வந்துவிடும். பிறகு அவருக்கு தொழுகையும் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்த மூன்றாவது சாரார் யார் என்றால், அவர்களுக்கு நிற்கலாம், சில பொழுது அவர்கள் ருக்கு சுஜூது கூட செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களால் அத்தஹியாத் ஓதுவதற்காக அந்த இருப்பிலே அமர முடியாது. அத்தஹியாத் ஓதுவது எப்படி பருவோ அதற்காக அமர்வதும் பருவம். அத்தஹியாத்துக்காக உட்கார முடியாதவர்கள் சிலர் இருக்கிறார்கள். கால்களை மடிக்க முடியாது, அல்லது கீழே செல்ல முடியாது, நிலத்திலே உட்கார முடியாது, இப்படியான நிலை சிலருக்கு ஏற்பட்டிருக்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்து இவர்களுடைய தொழுகை முறை என்னவென்றால், இவர்கள் நின்று கொண்டு சொல்வார்கள். ருக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட விதத்திலே முழுமையாக ருக்கு சுஜூது செய்ய முடியுமாக இருந்தால் அப்படி செய்வார்கள். அப்படி இல்லை என்றிருந்தால் அவர்களுடைய ருக்கு முன்னால் சொல்லப்பட்டது போல அமையும். கடைசியாக அத்தஹியாத்துடைய நேரம் வரும் பொழுது அவர்கள் உட்கார்ந்து கொள்வார்கள். அத்தஹியாத்துடைய நேரம் வரும் பொழுது அவர்கள் அமர்ந்து கொள்ள வேண்டும். அமர்வது என்றால் எப்படி அமர வேண்டும்? கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகைக்குரிய இருப்புகள் என்று சில இருப்புகள் இருக்கின்றன. ஹதீஸ்களில் தொழுகைக்குரிய இருப்பாக வந்திருக்கிறது அந்த இருப்புகள் தான். அதுல ஒன்றுதான் நாங்கள் முதல் அத்தஹையாத்திலே அமரக்கூடிய இருப்பு. இரண்டாவது அத்தஹையாத்துக்கு அமரக்கூடிய இருப்பு. மூன்றாவது சம்மானமிட்டு அமரக்கூடிய ஒரு முறை. இந்த மூன்று முறையில் முதலாவது இந்த மூன்றில் ஏதோ ஒரு முறையில் உட்கார்வதற்கு அவர் முயற்சி செய்ய வேண்டும். இந்த மூன்று முறையிலும் அவரால் காலை மடித்து அமரவே முடியாது என்றிருந்தால் இவர் கீழே அமர்ந்து தன்னுடைய கால்களை முன்னால் நீட்ட வேண்டியிருந்தால் தாராளமாக அவருக்கு ஒரு காலையோ இரண்டு காலையோ நீட்டிக் கொள்ளலாம். அப்படி அமர்ந்து கொண்டு அவர் அத்தகையாத்தை ஓதி சத்தலாம் கொடுப்பார். அப்படி கூட அமர்ந்து கொள்ள முடியாது என்றால் கன்னியாசிக்குரியவர்களே, முதலாவது கட்டமாக பூமியில் அமர வேண்டும், பூமியில் அமர வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களில் அமர்ந்து கொண்டு தொழுகிறார்கள். மதீனாவில் ஒரு நாள் குதிரையிலே சவாரி செய்து கொண்டிருக்கும் பொழுது குதிரை வேகமாக பாய்ந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே விழுந்தார்கள். அவர்களுடைய வலது இடுப்பு பக்கத்திலே காயம் ஏற்பட்டிருந்தது, வலி ஏற்பட்டிருந்தது. அந்த நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைகளை அமர்ந்து கொண்டுதான் தொழுதார்கள். எங்கே அமர்ந்தார்கள் என்றால் அவர்கள் பூமியிலே அமர்ந்தார்கள். நாம் நினைக்க கூடாது அந்த காலத்துல கதிரைகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். கன்னியாசிக்குரியவர்களே, கதிரைகள் இருந்தது, மசிதிக்கு பக்கத்திலேயே இருந்தது. சஹீஹ் முஸ்லிமுடைய ஒரு ரிவாயத்துல வந்திருக்கிறது, ஒரு மனிதர் வந்தார், யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி மிம்மா அல்லமக்கல்லாஹ், தீனை எனக்கு சொல்லி தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதரிடத்தில் சொல்கிறார்கள், ஒரு கதிரை எடுத்துட்டு வாங்க, உட்கார்ந்து இவருக்கு இந்த தீனுடைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த அறிவிப்பை ரிவாயத் செய்யக்கூடிய சஹாபி சொல்கிறார்கள், கதிரை கொண்டு வரப்பட்டது, அதனுடைய கால்கள் இரும்பால செய்யப்பட்டிருந்தது. இந்த சிறந்த கதிரைகள் மஸ்ஜிதுக்கு பக்கத்திலேயே இருந்தது, ஆனால் பயன்படுத்தவில்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்ராத்திலே இருக்கிற அந்த நாட்களில் கடினமான நோய் வாய்ப்பட்டிருக்கிறார்கள், நின்று கொண்டு நிற்கவே முடியாது, நடந்து கொண்டு வர முடியாது. இரண்டு பேர்களுடைய தோள்களில் கைகளை ஊண்டிக் கொண்டு வந்தவர்கள் நேராக முன்சப்புக்கு வந்து, இமாம் நேராக முன்சப்புக்கு வந்து நிலத்திலே அமர்ந்து கொள்கிறார்கள். கன்னியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு யுத்தங்களுக்கு பின்னாலேயும் சஹாபாக்களில் எத்தனையோ சஹாபாக்கள் பெரும் பெரும் காயங்களுடன் பேண்டேஜ்களுடன் மசிதிக்கு வருவார்கள், நிலத்தில் தான் அமர்ந்து கொண்டு சொல்லுவார்கள். ஆகவே நிலத்துக்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும். தொழுகையுடைய இருப்புகள் என்பது அது நிலத்திலே அமரக்கூடிய இருப்புகள் தான். அப்படி ஒருவருக்கு எந்த வகையிலும் கீழே அமர்ந்து கொள்ளவே முடியாது என்றால் இப்பொழுது ஒரு உயரமான பொருளிலே அமர்ந்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. அது ஒரு கதிரையாக இருக்கலாம், அல்லது வேறொரு பொருளாக இருக்கலாம், ஒரு சிறிய தூளாக இருக்கலாம். உயரமான ஒரு பொருளிலே அமர்ந்து கொள்வார், அத்தகையாசி ஓடிவிட்டு சலாம் கொடுப்பார். கண்ணியத்துக்குரியவர்களே, நாலாவது வகையினர் யார் என்றால் அவர்களால் எழுந்து நிற்கவே முடியாது. கால்களை நிமிர்த்தி, நாம் நின்று கொண்டிருப்பதை போல கால்களை நிமிர்த்தி அவரால் நிற்கவே முடியாது. அந்த அளவுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். சில பொழுது அது காலில் வழியாக இருக்கலாம், அல்லது தலை வழியாக இருக்கலாம், அல்லது நெஞ்சு வழியாக இருக்கலாம், அல்லது வயிற்று வழியாக இருக்கலாம். ஏதோ ஒரு வழியின் காரணத்தினால் கால் வழியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல, சில பொழுது பல் வழியாக கூட இருக்கலாம். அந்த வழியுடன் நின்று கொள்ள முடியாது, குனிந்து குனிந்து வளைந்து ஆடிக்கொண்டுதான் இருக்க வேண்டி வரும் என்ற நிலை இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் பெரும்பாலும் எங்களுடைய மஸ்ஜிதுகளில் இந்த வகையினர்கள் தொழுகைக்காக வருவது நூற்றில் ஒரு வீதம் என்று கூட சொல்ல முடியாது, மிக குறைவாகத்தான் அல்லது வருவதே இல்லை என்று சொல்லலாம். அப்படியானவர்கள் பெரும்பாலும் ஆஸ்பத்திரிகளில் இருப்பார்கள், அல்லது வந்தவர்களுக்கு திடீரென்று இப்படியான வழிகள் ஏற்படலாம். இப்படியானவர்கள் பெரும்பாலும் மசிதிகளுக்கு வருவதில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அளவுக்கு ஒருவருக்கு ஏற்பட்டிருந்தால் அவருக்கு பூர்த்தியாக அந்த தொழுகையை அமர்ந்து கொண்டு தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. அவர் அமர்வது என்று சொன்னாலும் அமர்வதற்கு நாங்கள் சில ஒழுங்குகளை சொன்னோம், அந்த ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் இந்த நாலு வகையினர். நாலு வகையினர்களுக்கும் நாலு விதமான சட்டங்கள். ஒரு நோய் வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது, எங்களுக்கு ஒரு கஷ்டம், அல்லது எங்கள் சார்ந்த எங்களுடைய மனைவிக்கோ தாய்க்கோ தகப்பனுக்கோ வீட்டில் உள்ளவர்களுக்கோ இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு நோய் நமக்கு வந்தால் ஒரு வைத்தியரை அணுகி, எனக்கு இப்படி நோய் இருக்கிறது, நான் எது சாப்பிட வேண்டும், எது சாப்பிடக்கூடாது, என்னுடைய மருந்து எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்வது போல நாங்கள் ஒரு ஆளுமை அணுகி அவரிடத்திலே எங்களுடைய நிலைமைகளை சொல்லி நாங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு சட்டம் என்ன, இந்த வகையை சார்ந்தவன் நான், எனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, கண்ணியத்துக்குரியவர்களே, இதை சரியாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக அமையும். அப்படி இல்லை, நம்முடைய விருப்பத்திலே நாங்கள் தொழுது கொண்டு செல்கிறோம் என்றால், இந்த முறைகள் தவறாக அமையும் என்றால், பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு தொழுத தொழுகைகள் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். ரிவாயத்தில் வந்திருக்கிறது, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த ரஜுல ல யுஸல்லி 60 சன வலம் துக்பல் லஹு ஸலாத்துன். கியாமத்துடைய நாளில் மனிதன் வருவான், 60 வருஷங்கள் தொழுகிருப்பான், 60 வருஷ தொழுகையா விடாமல் தொழுகிருப்பார். ஆனால் அவருடைய 60 வருஷ தொழுகையில் ஒரு தொழுகை கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆச்சரியப்பட்டார்கள். ஏன், என்ன காரணம், 60 வருஷத்துடைய தொழுகையில் ஒரு தொழுகை கூட ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா? காரணம் என்ன சொன்னார்கள், அவர் சில பொழுது ருக்குவை சரியாக செய்திருப்பார், சுஜூதை சரியாக செய்திருக்க மாட்டார். சுஜூது சரியாக இருக்கும், ருக்கு சரியாக இருக்க மாட்டார். அந்த ஒழுங்குகளிலே உள்ள குறைபாடுகள் தான் காரணம் என்று சொன்னார்கள். சைதுனா ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ஒரு மனிதரை பார்க்கிறார், தொழுது கொண்டிருக்கிறார். இவெல்லாம் சஹாபாக்களுக்கு அவர்களுக்கு பின்னால் உள்ள அந்த காலங்களில் கைரூல் ஒருவருடைய காரணம் அந்த 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 காலத்திலே நடக்கிற செய்திகள், அவருடைய ருக்கு சுஜூத் சரியாக இருக்கவில்லை, சொல்லப்பட்டிருக்க விதத்திலே அவர் அந்த கடமைகளை செய்யவில்லை. தொழுகைக்கு பிறகு அவரை அழைக்கிறார்கள், வருஷமா தொழுகிறீங்க? சொன்னார், ஒரு 40 வருஷமாக நான் தொழுகிறேன். உதய் பாரதி எல்லாம் சொன்னார்கள், நீங்கள் 40 வருஷமாக தொழவே இல்லை, 40 வருஷமாக தொழுகை இல்லாதவராக இருக்கிறீர்கள். காரணம், உங்களுடைய ருக்கு இப்படி இருக்கிறது, இப்படி இருக்க வேண்டும், சுஜூத் இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்கிறது. சொன்னார்கள், இப்படித்தான் நீங்கள் தொழ வேண்டும், இப்படி நீங்கள் தொழுவீர்கள் என்றால், நீங்கள் தலைமையாக 40 வருஷம் தொழுகிற விதத்திலே நீங்கள் தொழுவீர்கள் என்றால், நீங்கள் கியாமத்துடைய நாளில் தொழாதவனாக அந்த குற்றத்துக்குரியவர்களாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். சைதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த ரஜுல் அல யஷீபு ஃபில் இஸ்லாம் வலம் தக்முல் லஹு ஸலாத்துன். ஒரு மனிதர் இஸ்லாத்திலே வாழ்ந்து 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 இஸ்லாத்திலே அவருடைய முடிகள் பழுக்கின்றன, அவ்வளவு காலம் இஸ்லாத்திலேயே இருந்திருக்கிறார். இஸ்லாம் இன்னொரு ரிவாயத்தில் வந்திருக்கிறது, சொன்னார்கள், ஒரு மனிதர் அவருடைய தாடி நனைத்ததே இஸ்லாத்தில்தான், தாடி நரைத்ததே இஸ்லாத்தில்தான், அவ்வளவு காலம் இஸ்லாத்திலே இருக்கிறார். வலம் தக்முல் லஹு ஸலாத்துன், வலம் யக்முல் லில்லாஹி ரகஅத்தன் வாஹிதா, அவர் வாழ்க்கையிலே தொழுத தொழுகைகளில் ஒரு ரக்அத் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க மாட்டார்கள். கேட்டார்கள் அமீர் முஃமினீன் அவர்களே, காரணம் என்ன? சொன்னார்கள், அவருடைய ருக்கு சுஜூத் சொல்லப்பட்ட விதத்திலே இருந்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான. சந்தோஷமாக சொல்கிறோம், பெருமையாக சொல்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் நான் வாலிபத்திலிருந்தே தொழுகை ஓட்டவில்லை, நான் 10-20 வருஷமாக நான் தொழுகை ஓட்டவில்லை, நான் தஹஜ்ஜுதுக்கு 3 மணிக்கு எழும்பிடுவேன், என்னுடைய வலமை இப்படிதான், எனக்கு ஒரு தொழுகை தவறி போனதாகவே எனக்கு நினைவில்லை, எனக்கு ஜமாத் தொழுகை தவறுவதே இல்லை என்றெல்லாம் ஆசையோடு சொல்கிறோம், சந்தோஷமாக பலரும் சொல்கிறார்கள், பெருமையாக சொல்கிறார்கள். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, பெருமைப்படுவதற்கு எதுவுமே இல்லை. அந்த தொழுகையில எத்தனை தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. பெருமைப்படுவதற்கு எதுவும் இல்லை. கியாமத்துடைய நாள் அல்லாஹ் தஆலா என்னை அழைத்து, உன்னுடைய எந்த தொழுகையுமே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் அது ஒன்றும் தூரமான விஷயம் இல்லை. அப்படிதான் எங்களுடைய தொழுகைகள் அமைந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, முடியுமான அளவு ஒரு தொழுகையை தொழுதால், நான் இந்த தொழுகையை தொழுகிறேன், நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையாவது அவனுக்கு இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு பக்குவமாக முறைகளை பேணி, சட்டங்களை பேணி, அல்லாஹ்வுடைய ஞாபகத்துடன் அது நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும். ஓரளவு நம்பிக்கை, உறுதியாக சொல்ல முடியாது என்றிருந்தாலும், ஒரு தொழுகையை தொழுதால் இந்த தொழுகை இன்ஷா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையாவது நமக்கு இருக்க வேண்டும். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகையுடைய இந்த முக்கியமான சட்டங்களை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பலரும் அமர்ந்து கொண்டு சொல்லக்கூடிய எங்களுடைய இந்த மஹல்லாவிலேயே குறைவாக இருந்தாலும் கூட பல மசிதிகளில் கதிரைகளுடைய அந்த பாவனைகள் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. இந்த மசிதிகளை போய் பார்த்தால் ஏதோ ஒரு பாடம் நடப்பதற்கு இருக்கிறதை போல அல்லது அந்நியர்களுடைய சேர்ச்சிகளை போல மாறிக்கொண்டு வருகிறது. கண்ணிக்குரியவர்களே, நாங்கள் பலர் இருக்கிறோம், மூத்தவர்கள், 40-50 வருஷங்கள் பல நாடுகளுக்கு போனவர்கள், பல ஆயிரக்கணக்கான மசிதிகளை பார்த்தவர்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட காட்சிகளை நாங்கள் அந்த காலத்திலே கண்டிருக்கிறோமா? ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிட்டது. எத்தனையோ பேர்கள் அழகாக சக்தி உள்ளவர்கள், நன்றாக நடந்து வருகிறார்கள். ஒரு மணி நேரம் மாலையிலே காலையிலே வாக் போகக்கூடியவர்கள் கூட மசிதிக்கு வந்தால் சாதாரணமாக கதிரையிலே அமர்ந்து விட்டு தொழுது விட்டு போகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வளவு கஷ்டப்பட்டு வருகிறார்களே, சொல்லாமல் போகிறார்களே என்று நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஒவ்வொருவரையும் அழைத்து அழைத்து மஹல்லாவிலே இருக்கிறவர்கள், தெரிந்தவர்கள் சொல்லித்தர வேண்டும் என்பது அவர்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடாது. எனக்கு அதில் சொல்லித்தரலையே, நான் சொல்லும்பொழுது எனக்கு பக்கத்துல இன்னார் தொழுதார் தானே, அவர் எனக்கு சொல்லித்தர இல்லையே. இப்படி அவர்களுடைய விஷயத்திலே எங்களுக்கு ஒரு நோய் வந்தால் நாங்கள் இதை சொல்வதில்லை, என்னுடைய மஹல்லா வாசிகள் எனக்கு இவரை காட்டி தரவில்லையே, ஏன் எனக்கு சொல்ல இல்லை? விவாதத்தில் மட்டும் ஏன் மற்றவர்களை நம்பி இருக்கிறோம்? கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் உலமாக்கிடத்திலே போய் சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றிருந்தால் குற்றத்தில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. மசிதிகளில் கதிரைகளே இருக்கக்கூடாது என்பதல்ல நாம் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களுடைய அர்த்தம். தேவைகளின் பொழுது நிர்பந்தத்துக்குரியவர்கள், சங்கடத்துக்குரியவர்கள் வருகிறார்கள், அவர்களுக்கு அமர்வதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறதில் தப்பு இல்லை. ஆனால் அதற்கு என்று சில வழிமுறைகள் இருக்கிறது. ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளும் நிறைய மஸ்ஜிதுகளில் கதிரைகளை போன்று உள்ளே கொண்டு வந்ததற்கு பிறகு இப்பொழுது பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள். இப்பொழுது என்ன செய்யலாம்? எத்தனையோ மஸ்ஜிதுகளில் சண்டை நடந்திருக்கிறது. சில மஹல்லாவாசிகள் மஸ்ஜிதுகளுடன் கோபித்துக் கொண்டு போய் பல மாதங்களாக தொழுகைக்கு வராமல் இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிலையை கொண்டு வருவதற்கு முன்னால் இந்த பத்வாக்கள் கேட்கப்பட்டிருக்க வேண்டும். இத்தனை வருஷம் இல்லாத ஒன்று, எங்கேயுமே பார்க்காத ஒன்றை மஹல்லாக்களை நாங்கள் செய்கிறோம் என்றால் கண்ணியத்துக்குரியவர்களே, அதுக்கு முன்னால் அதற்குரிய மார்க்கத்துடைய சட்டம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வீடுகளை நாங்கள் விரும்பிய விதத்திலே கட்டுகிறோம், ஆனால் மஸ்ஜிதுகளை பொறுத்தவரையில் இதனுடைய ஒவ்வொரு பகுதிக்கும் சட்டம் இருக்கிறது. ஒரு மஸ்ஜிதுக்குள்ளே பைத்துல் கலாம் வரலாமா முடியாதா, அதற்கு சட்டம் இருக்கிறது. ஒரு மஸ்ஜிதுக்குள்ளே இருக்கிற சாப்பாடு எப்படி இருக்க வேண்டும், அதற்கு மார்க்கத்திலே சட்டம் இருக்கிறது. ஒரு மஸ்ஜிதுடைய முன் பகுதி சுவர் எப்படி அமைய வேண்டும், எப்படி அமையக்கூடாது, இதற்கு சட்டம் இருக்கிறது. சப்பில இடையிலே தூண் இருந்தால் அதற்கு என்ன சட்டம், மார்க்கத்திலே சட்டம் இருக்கிறது. இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது என்று ஒவ்வொன்றுக்கும் சட்டம் இருக்கிறது. இந்த மிம்பருக்கு 3 படிகள் இருக்கிறது. எத்தனை படிகள் இருக்க வேண்டும்? நாம் விரும்பிய மாதிரி படிகள் வைத்து விடுவதல்ல, எத்தனை படிகள் இருக்க வேண்டும் என்பதற்கு மார்க்கத்திலே சட்டம் இருக்கிறது. மஸ்ஜிதுடைய அறைகள் எப்படி அமைய வேண்டும், மஸ்ஜிதுடைய பைத்துல் கலாக்கள் எப்படி அமைய வேண்டும், படிகள் எப்படி அமைய வேண்டும், ஒவ்வொன்றுக்கும் சட்டம் இருக்கிறது. ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் முன்பகுதியில் இப்படி ஒரு திறந்த பகுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இது சும்மா அழகுக்காக வைக்கப்பட இல்லை, இதற்கு பின்னால் மார்க்கக்கூடிய ஒரு சட்டம் இருக்கிறது. இப்படியாக ஒவ்வொன்றுக்குமே சட்டம் இருக்கும் பொழுது கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் ஏன் அதை கேட்டு தெரிந்து கொள்வதில்லை? விரும்பிய விதத்திலே ஒவ்வொருவரும் செய்து விடுகிறார்கள், அதற்கு பின்னால் தான் பிரச்சனை வருகிறது. ஒரு மஸ்ஜிதுக்கு சாப்பாடு போடும் பொழுது யாரும் தந்தாங்க என்பதற்காக எடுத்து போடுறது இல்லை. அதை பார்ப்பதற்கு முன்னால் மார்க்க சட்டம் இது கூடுமா கூடாதா, அலங்காரம் போடப்பட்ட முசல்லாக்களாக இருக்கலாம், பாய்களாக இருக்கலாம், சாப்பாடுகளாக இருக்கலாம், இதிலே தொழுவது மக்ரூஹ். நாம் தொழுகைக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த முசல்லாக்களில் அலங்காரம் இருக்கிறது, காபாவுடைய படமாக இருக்கலாம், மஸ்ஜிதாக இருக்கலாம், அல்லது எதுவும் எழுதப்பட்டிருக்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, சர்வசாதாரணமாக இதை ஒரு விஷயமாகவே கொள்வதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இது போன்ற புடவையை மாற்றி இருக்கிறார்கள், இது போன்ற திரைகளை மாற்றி இருக்கிறார்கள், வேண்டாம் இதை கொண்டு போங்க என்று அகற்றி இருக்கிறார்கள். முசல்லாக்கள் அரபி நாட்டில் இருந்து வருகிறது, அங்கிருந்து தான் கொண்டு வருகிறார்கள், எல்லாரும் பாவிக்கிறார்கள் தானே, எல்லா மசூதிகளிலும் இருக்கிறது தானே என்றதனால் சட்டத்தில் மாற்றம் வரமாட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படியாக ஒவ்வொன்றுக்கும் சட்டம் இருக்கிறது. அந்த சட்டங்களை நாங்கள் சரியாக தெரிந்து அறிந்து சரியாக நாங்கள் இதை அதாவது செயல்படுத்தவில்லை என்றிருந்தால் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் வகை சொல்ல வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை சரியாக புரிந்து அமல் செய்யக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானா? நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா? நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக? முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக? وآخر دعوانا الحمد لله رب العالمين.